தமிழ் கல்விச் சேவை சுவிட்சர்லாந்து. பொதுத் தேர்வு 2018. தமிழ் மொழி ஆண்டு 12. புலன்மொழி தேர்வு. கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒருமுறை மட்டும் ஒலிக்கப்பெறும். ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் இரண்டு முறைகள் ஒலிக்கப்பெறும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 30 வினாடிகள் தரப்பெறும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெறும். ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்ற பின்னர் அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்பெறும். பின்னர் ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் ஒலிக்கப்பெறும். ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் ஒலிக்கப்பெற்ற பின்னர் அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறும். ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்பெறும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்பெறும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 30 வினாடிகள் தரப்பெறுகின்றது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெறுகின்றது. மொழி அமைப்பிலும் வளத்திலும் தமிழ்மொழி வையக மொழிகளுள் சிறந்தது. மொழியின் தொன்மை, அதன் இலக்கண அமைப்பு, இலக்கிய வளம், புகழ் மண்டிக் கிடக்கும் பண்பாடு, இடையறாத பேச்சு வழக்கு என செம்மொழி சிறப்பை பெறுவதற்கான அத்தனை தகமைகளையும் கொண்ட ஒரே மொழியாக எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழியே விளங்கிய போதும், கடந்த 2004 ஜூன் திங்கள் 6 செம்மொழி சிறப்பை பெற்றது. 8 செம்மொழிகளுள் தமிழ்மொழியும் சீன மொழியும் மட்டுமே பண்டைக்கால இலக்கியங்களுடன் புதிய கால இலக்கியங்களையும் கொண்டுள்ளன. இந்தியாவின் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாகவும் ஏனைய மாநிலங்களில் சிறுபான்மையாகவும் ஈழத்தின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பான்மையாகவும் தமிழர்கள் வாழ்கின்றனர். அத்துடன் வையகமெங்கும் 50 மேற்பட்ட நாடுகளில் புலம்பெயர்ந்தும் வாழ்கின்றனர். தமிழ் மொழியை தமது உயிரிலும் மேலாக போற்றி வளர்த்த மன்னர்கள், புலவர்கள், அறிஞர்களின் அளப்பெரும் பணிகளாலும் தமிழ் மொழியை காப்பதற்கு உயிர் தந்த ஈகியர்களாலும் எமது தாய்மொழி பன்னாட்டு அரங்கில் தனக்கான தனித்துவத்தை நிலைநாட்டி வருகிறது. இன்று மொழியியல் ஆய்வுகளை மேற்கொள்ளும் ஆய்வாளர்கள் உலகத்தின் முதல் மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று நிறுவி வருகின்றார்கள். தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை விருப்புடன் கற்பதோடு அதன் பெருமைகளை வையகமெங்கும் சேர்ப்பிக்க வேண்டியது தலையாய கடமையாகும். இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் ஒலிக்கப்படுகிறது. வணக்கம் அம்மா, என் பெயர் சுடர்விழி. நான் தமிழ் கல்விச் சேவை சுவிட்சர்லாந்தினால் நடாத்தப்பெறும் தமிழ் பள்ளியில் ஆண்டு 12 கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவி. நானும் எனது நண்பர்களும் இணைந்து தமிழ் கல்விச் சேவை நடாத்தும் முத்தமிழ் விழாவில் தமிழ் மொழி வரலாறு என்ற காணொளி காட்சியொன்றை காட்சிப்படுத்த உள்ளோம். அதற்காக தமிழ் மொழி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் ஆய்வாளராகிய உங்களை நேர்காணல் செய்ய விரும்புகின்றோம்.
வணக்கம் சுடர்விழி, மிகவும் நல்ல முயற்சி. எமது மொழியின் வரலாற்றை நீங்களும் அறிந்து கொள்வதோடு மற்றவர்களும் அதனை அறியும் வண்ணம் காட்சிப்படுத்தும் உங்கள் ஆர்வத்திற்கு எனது பாராட்டுகள். உங்களைப் போன்ற இளம் தலைமுறையினர் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது எனக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பதில் நான் மனநிறைவு அடைகின்றேன்.
நன்றி அம்மா. தமிழ் மொழியின் தொன்மை பற்றி முதலில் எங்களுக்கு கூறுவீர்களா?
இற்றைக்கு 5000-க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமை வாய்ந்த செவ்விய இலக்கியங்களை கொண்டுள்ள தமிழ் மொழியின் தொன்மையை அளந்து கூறுவதற்கில்லை. தமிழ் மொழியின் வரலாறு வெறும் மொழி வரலாறு மட்டுமன்று, அது உலக மொழிகளின் வரலாறு. உலகின் முதல் மொழி தோன்றிய வரலாறு, உலகில் முதல் மாந்தன் பேசிய மொழியின் வரலாறு ஆகும்.
தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய வளம் பற்றி?
தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கண நூலாக கருதப்பெறும் அகத்தியம் எமக்கு கிடைக்கப்பெறாத போதும் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நூல்களுள் தொன்மையானது தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியரால் இயற்றப்பெற்ற இந்நூல் வாழ்க்கையை அகம் புறம் என பிரித்து அவற்றை இலக்கியமாக படைப்பதற்கு இலக்கணம் வகுத்து தந்துள்ளது. தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு நன்னூல், நேமிநாதம், இலக்கண விளக்கம் போன்ற தமிழ் இலக்கண நூல்கள் எழுதப்பெற்றுள்ளன. தமிழில் கிடைக்கப்பெற்றுள்ள தொன்மையான இலக்கியங்களாக சங்ககால நூல்களின் தொகுப்பு நூல்களான 8 தொகை, 10 பாட்டு ஆகியன திகழ்கின்றன. இவற்றை விட தமிழில் காலத்துக்கு காலம் தோன்றிய காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், உரைகள், கவிதைகள் என்பனவும் தமிழுக்கு வளம் சேர்க்கின்றன.
தற்காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சி பற்றிய உங்கள் கருத்துகள்?
கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழ் மொழியில் பெருந்தொகையான வடமொழி சொற்கள் வந்து சேரத் தொடங்கினாலும் தமிழ் மொழியின் தொன்மையான நூல்களை படித்து பயன்பெறும் வகையில் இன்றைய இளம் தலைமுறையினர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருப்பது பெருமையான விடயமாகும். இன்று தமிழ் மொழி கணினி மயப்படுத்தப்பெற்று பழந்தமிழ் இலக்கியங்கள் பல பேணப்பெறுவதோடு தமிழர் அல்லாதவரும் தமிழ் நூல்களை படிக்கும் வகையில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெறுவதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாகும். பழமை சிறப்போடு புதுமையை வரவேற்கின்ற தமிழ் மொழியின் தனித்தன்மையை பேணி வேற்றுமொழி கலப்புகள் இல்லாத தனித்தமிழ் இலக்கியங்களை காலத்திற்கு ஏற்ற வகையில் படைத்து அனைவரும் பயனடையும் வகை செய்ய வேண்டும் என்று அனைவரையும் வேண்டுகிறேன்.
காலத்திற்கு ஏற்ற ஆழமான விளக்கங்களை வழங்கி எமது முயற்சிக்கு பலம் தந்த உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் அம்மா. இப்படியான ஆக்கப்பூர்வமான கருத்து பகிர்வுகளுக்காக மீண்டும் இத்தகையதொரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணலுக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்பெறுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணல் மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பெறுகின்றது. வணக்கம் அம்மா, என் பெயர் சுடர்விழி. நான் தமிழ் கல்விச் சேவை சுவிட்சர்லாந்தினால் நடாத்தப்பெறும் தமிழ் பள்ளியில் ஆண்டு 12 கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவி. நானும் எனது நண்பர்களும் இணைந்து தமிழ் கல்விச் சேவை நடாத்தும் முத்தமிழ் விழாவில் தமிழ் மொழி வரலாறு என்ற காணொளி காட்சியொன்றை காட்சிப்படுத்த உள்ளோம். அதற்காக தமிழ்மொழி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் ஆய்வாளராகிய உங்களை நேர்காணல் செய்ய விரும்புகின்றோம்.
வணக்கம் சுடர்விழி, மிகவும் நல்ல முயற்சி. எமது மொழியின் வரலாற்றை நீங்களும் அறிந்து கொள்வதோடு மற்றவர்களும் அதனை அறியும் வண்ணம் காட்சிப்படுத்தும் உங்கள் ஆர்வத்திற்கு எனது பாராட்டுகள். உங்களைப் போன்ற இளம் தலைமுறையினர் இதுபோன்ற முயற்சிகளில் ஈடுபடுவது எனக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. உங்கள் முயற்சிக்கு துணையாக இருப்பதில் நான் மனநிறைவு அடைகின்றேன்.
நன்றி அம்மா. தமிழ் மொழியின் தொன்மை பற்றி முதலில் எங்களுக்கு கூறுவீர்களா?
இற்றைக்கு 5000 மேற்பட்ட ஆண்டுகள் பழமை வாய்ந்த செவ்விய இலக்கியங்களை கொண்டுள்ள தமிழ் மொழியின் தொன்மையை அளந்து கூறுவதற்கில்லை. தமிழ் மொழியின் வரலாறு வெறும் மொழி வரலாறு மட்டுமன்று, அது உலக மொழிகளின் வரலாறு, உலகின் முதல் மொழி தோன்றிய வரலாறு, உலகில் முதல் மாந்தன் பேசிய மொழியின் வரலாறு ஆகும்.
தமிழ் மொழியின் இலக்கண இலக்கிய வளம் பற்றி.
தமிழ் மொழியின் தொன்மையான இலக்கண நூலாக கருதப்பெறும் அகத்தியம் எமக்கு கிடைக்கப்பெறாத போதும் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நூல்களுள் தொன்மையானது தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியரால் இயற்றப்பெற்ற இந்நூல் வாழ்க்கையை அகம் புறம் என பிரித்து அவற்றை இலக்கியமாக படைப்பதற்கு இலக்கணம் வகுத்து தந்துள்ளது. தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு நன்னூல், நேமிநாதம், இலக்கண விளக்கம் போன்ற தமிழ் இலக்கண நூல்கள் எழுதப்பெற்றுள்ளன. தமிழில் கிடைக்கப்பெற்றுள்ள தொன்மையான இலக்கியங்களாக சங்ககால நூல்களின் தொகுப்பு நூல்களான 8 10 ஆகியன திகழ்கின்றன. இவற்றை விட தமிழில் காலத்துக்கு காலம் தோன்றிய காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், உரைகள், கவிதைகள் என்பனவும் தமிழுக்கு வளம் சேர்க்கின்றன.
தற்காலத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சி பற்றிய உங்கள் கருத்துகள்.
கிறிஸ்துக்கு பின் 1 பின்னர் தமிழ் மொழியில் பெருந்தொகையான வடமொழி சொற்கள் வந்து சேரத் தொடங்கினாலும் தமிழ் மொழியின் தொன்மையான நூல்களை படித்து பயன்பெறும் வகையில் இன்றைய இளம் தலைமுறையினர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருப்பது பெருமையான விடயமாகும். இன்று தமிழ் மொழி கணினி மயப்படுத்தப்பெற்று பழந்தமிழ் இலக்கியங்கள் பல பேணப்பெறுவதோடு தமிழர் அல்லாதவரும் தமிழ் நூல்களை படிக்கும் வகையில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெறுவதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாகும். பழமை சிறப்போடு புதுமையை வரவேற்கின்ற தமிழ் மொழியின் தனித்தன்மையை பேணி வேற்றுமொழி கலப்புகள் இல்லாத தனித்தமிழ் இலக்கியங்களை காலத்திற்கு ஏற்ற வகையில் படைத்து அனைவரும் பயனடையும் வகை செய்ய வேண்டும் என்று அனைவரையும் வேண்டுகிறேன்.
காலத்திற்கு ஏற்ற ஆழமான விளக்கங்களை வழங்கி எமது முயற்சிக்கு பலம் தந்த உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் அம்மா. இப்படியான ஆக்கப்பூர்வமான கருத்து பகிர்வுகளுக்காக மீண்டும் இத்தகையதொரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகின்றது.